இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 48 அதிகாரம் 8 வசனம். த புக் ஆஃப் சாம் சாப்டர் 48 வர்சஸ் 8. இதில் ஒரு சிறிய வசனமாக இருக்கிறது, ஆனால் இந்த வசனத்தில் அநேக கணமும் அநேக விஷயங்களையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் கேள்விப்பட்டதை ஓ, நாம் தேவனுடைய நகரமாகிய சேனைகளாக கர்த்தரின் நகரத்தில் கண்டோம், தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். ஆங்கிலத்தில் As we have heard, so have we seen in the city of the Lord Almighty, in the city of our God, God makes her secure forever. இந்த வேத வசனத்தை நீங்கள் ஒரு வேளை அறிந்த ஒரு வசனமாயிருந்தாலும், இன்றைக்கு இந்த வசனத்தில் சில குறிப்புகளுக்கு உங்களுடைய அட்டென்ஷனை நான் திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்தில் மூன்று காரியம் சொல்லப்படுகிறது. என்ன காரியம் சொல்லப்படுகிறது என்றால், கேள்விப்பட்டதை கண்களால் கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். அதை கேள்விப்பட்டது என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பி, அவர்கள் கண்டது என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பி, இன்றைக்கு இந்த பிரசங்கத்திற்குள்ளாய் உங்களை நான் நடத்தி செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இவர்கள் கண்டது எந்த இடத்தில் காண்கிறார்களோ, இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய பட்டணத்திற்குள்ளாய், கர்த்தராகிய பட்டணத்திற்குள்ளாய் என்று மட்டும் சொல்லாமல் சேனைகளின் கர்த்தருடைய பட்டணத்திற்குள்ளாய் இந்த செயல்களையும் இந்த விஷயங்களையும் இவர்கள் காண்கிறார்களாம். இதை காண்பதற்கு முன்பாக வேதவசனம் சொல்லுகிறது அந்த விஷயங்களை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறையில் இப்படிப்பட்ட தருணங்களை நாம் பார்ப்போம். இதையெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இப்பொழுது தான் நான் கண்ணால் பார்க்கிறேன் என்று அநேக இடங்களில் மக்கள் சொல்லி வருவதை நாம் பார்ப்போம். சில வியப்பான காரியங்களை குறித்து அவர்கள் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இத்தனை வருடம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன், இதை நான் கேட்டதுதான் உண்டு, ஆனால் இன்றுதான் முதலில் இதை நான் பார்க்கிறேன் என்று நாம் இப்படிப்பட்ட தருணங்களில் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த இடத்தில் சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வையும் குறித்து இந்த இடத்தில் அவன் பேசுகிறான். இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகம் 23 அதிகாரம் 37 வசனத்திற்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். அந்த இடத்திற்கு உங்கள் வேதங்களை நீங்கள் திருப்பி பார்த்தவுடன் நீங்கள் அறிவீர்கள், அந்த வேத வசனம் அறிந்த பல கிறிஸ்துவர்கள் உண்டு. ஏனெனில் அந்த வேத வசனத்தை பலமுறை நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தை நாம் என்கவுண்டர் செய்திருக்கிறோம். அந்த வசனத்திற்கு பின்பாய் அநேக ப்ரீச்சிங்களை நாம் கேட்டிருப்போம். அந்த வசனத்தை நான் படிப்பதற்கு முன்பாக உங்களிடத்தில் நான் சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் அநேக நிகழ்வுகள் உண்டு, அநேக நபர்கள் உண்டு, அநேக வசனங்கள் உண்டு, அநேக ஸ்டோரிகள் உண்டு. ஆனால் சில வேத வசனங்களில் ஒரு அடிப்படையின் கணம் இருக்கிறது. சில வேத வசனங்கள் பல வேத வசனங்களை காட்டிலும் ஒரு மிகவும் முக்கியமாக வாய்ந்த ஒரு வேத வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிக்குள்ளாய் விழுகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை சில நேரங்களில் படிக்கும் பொழுது, இதை படித்து இது கர்த்தர் யாரிடத்திலோ சொன்னது, யாருக்கோ இது ஒப்பானது என்று நாம் அந்த வேத வசனத்தை படித்து நாம் விரைவாய் சென்று விடுகிறோம். ஆனால் இந்த வேத வசனம் ஒரு மிகவும் முக்கியமான வேத வசனமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை தியானித்து பார்க்கும் பொழுது, அவர் ஒரு நகரத்தை குறித்து பேசுவதை போல இந்த வசனத்தின் சொற்கள் எழுதியிருக்கும். நான் படிக்கிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகு கீழ் கூட்டி சேர்ப்பதைப் போல நான் எத்தனை முறை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க விரும்பினேன், உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போனது என்று சொல்கிற ஒரு வேத வசனம். ஆங்கிலத்தில் Oh, Jerusalem, Jerusalem, you who kill the prophets and stone those who have sent to you, how often have I longed to gather your children together as a hen gathers her chick under her wings, and you were not willing. என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். Here, the Lord is saying a few things. எருசலேமே, எருசலேமே என்று ஒரு நகரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை நீ கல் எறிகிறாயே, உன்னிடத்தில் நான் அனுப்பிய தீர்க்கதரிசிகளை நீ கொலை செய்தாயே, உன்னோடைய பிள்ளைகளை என்னை குறித்து நான் சொல்லுவதற்கு எத்தனை முறை நான் வாஞ்சித்தேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி சிறுகன் கீழ் மூடி மறைக்க அந்த கோழி வாஞ்சிக்குமோ, அதுபோல உன் பிள்ளைகளை மூடி மறைக்க நான் வாஞ்சித்தேனே. ஆனால் கடைசியில் சொல்லுகிறார், உங்களுக்கு அதில் விருப்பம் அல்ல என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். எருசலேம் எருசலேம் என்று ஆரம்பிக்கிற ஒரு வசனம் கடைசியில் உங்களுக்கு என்று ஒரு நபரை குறித்து பேசுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 30 வருடத்திற்கு மேலாய் ஊழியம் செய்து அந்த மக்களின் மத்தியில் அநேக காரியங்களை செய்து அநேக அதிசயங்களை செய்து அவர் யார் என்று அவர்களிடத்தில் வெளிப்படுத்தினியும், அவரை தள்ளின பொழுது கர்த்தர் அந்த தருணத்தில் அந்த ஜனத்தாரை பார்த்து அவர் பேசின ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. சரி, இந்த வசனத்திற்கும் நாம் படித்த சங்கீத 48 அதிகாரம் 8 வசனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த சம்பந்தத்திற்குள்ளாய் போவதற்கு முன்பாய் உங்களிடத்தில் நான் சில காரியங்களை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த காலங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரன் என்று ஒருவன் போய் சொல்லி அந்த கிறிஸ்தவர் மத்தியில் நின்றார் என்று ஒருவேளை நீங்கள் இமேஜின் செய்து பார்த்தீர்கள் என்றால், அநேக கிறிஸ்தவர்கள் மனதில் முதலில் ஒரு திரை அவர்கள் மனதிற்கு முன்பாய் வரும். என்ன ஆகுகிறது என்றால், இந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரனோ, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் என்று கர்த்தரின் ஜனத்தார் மத்தியில் போய் நாம் நின்றோம் என்றால், அந்த ஜனத்தார் மத்தியில் அவர்கள் மனதில் ஒரு கேள்விக்குறி வந்துவிடும். ஏனெனில் அவர்கள் மனதில் ஒரு பயம் வந்துவிடும், ஓ இது இன்னொரு தீர்க்கதரிசியா, இது இனி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா என்று அவர்கள் மனதில் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷத்திற்கு பதிலாய் அவர்களுடைய இருதயத்தில் அவர்களை தள்ளுவதற்கான எண்ணம் வந்து விடுகிறது. இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உலகத்தில் நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி சில காரியங்களை செய்து விடுகிறார்கள். அதன் நிமித்தமாய் என்னாகிறது என்றால், எல்லா ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் நின்று அவர்களை கிறிஸ்தவர்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அந்த காலங்களில் தன் ஜனத்தாருக்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அவர் அந்த காரியங்களை சொல்லுவதற்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டிகளை கர்த்தர் தருகிறார். அநேக நபர்களை ஒருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுப்புகிறார். அநேக சூழ்நிலைகள் வழியாய் கர்த்தர் அந்த வாழ்க்கைக்குள் பேசுகிறார். அந்த ஊழியக்காரர்கள் நம்மிடத்தில் பேசும் பொழுது நாம் அனுப்பப்பட்டவர்களை நாம் தள்ளிவிடக்கூடாது, நாம் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியக்கூடாது, நாம் அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுவீர்கள், நான் யாரை பிரதர் கொலை செய்தேன், நான் யாரை கல்லெடுத்து அடித்தேன் என்று. இந்த இடத்தில் கர்த்தர் பேசுகிற அந்த வல்ல வார்த்தைகள் அந்த காலங்களில் எருசலேம் நகருக்குள்ளாய் இருந்தவர்களை பார்த்து பேசின அதே வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளும் பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. ஊழியக்காரர்களாய் பார்க்கும் பொழுது எப்படி நான் நின்று உங்களிடத்தில் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ அதை நான் செய்வேன். என் வீட்டிற்கு பாஸ்டர் என்று யாராவது பெயர் சுட்டி வந்து நின்றார் என்றால் அவரிடத்தில் நான் பேசவே மாட்டேன். பாஸ்டர் என்ற ஒரு பெயரே எனக்கு பிடிக்காமல் போனதாய் இருந்தது சிறு வயதில். ஏன் அந்த எண்ணம் என் மனதில் வந்தது என்றால், நான் சிறு வயதில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல சூழ்நிலைகளை நான் பார்த்து நான் விட்னஸ் செய்திருக்கிறேன். அப்பொழுது என் மனதில் ஒரு திரை வந்துவிடும், இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாய்தான் இருப்பார்கள் என்று பொதுவாக எல்லாரையும் நான் வெறுக்க ஆரம்பித்தேன். கர்த்தரின் நாமத்தில் வந்து நின்றால் என்றால் ஓ ஒரு வேளை இது ஏமாத்த வேலையாய் இருக்கும் என்று ஒரு எண்ணம் என் இருதயத்திற்குள் வந்துவிடும். என் நாட்கள் போக போக அதில் எவ்வளவு தவறு என்று நான் உணர்ந்தேன். எந்த தெய்வ மனிதர்களை நான் வெறுத்தேனோ அந்த தெய்வ மனிதர் வழியாக கர்த்தர் என் வாழ்க்கையில் பேச ஆரம்பித்தார். சில சூழ்நிலைக்குள் கர்த்தர் என்னை கொண்டு வந்து உட்கார்ந்து வைத்து அவர் பேசுகிற வல்ல வார்த்தைகளாய் அந்த மனிதர்களின் வாயிலிருந்து அறிந்து என் இருதயத்தில் அந்த வார்த்தைகள் விழுந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து நான் ஜபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் அடையாளமாக இருந்த ஊழியக்காரர்களை பெயர் சொல்லி அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிப்பேன். ஏனெனில் இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள் இல்லாமல் போயிருந்தார்கள் என்றால் என்னுடைய கிறிஸ்து வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்திருக்காது. இந்த இடத்தில் கர்த்தர் அந்த உண்மையை நம்மிடத்தில் இனி ஒரு முறை கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், எருசலேம் நகரை பார்த்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை நீ கல்லெறிந்து நீ கொலை சென்றாயே, உன்னிடத்தில் நான் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீ இப்படி வண்ணம் நீ செய்தாயே என்று கர்த்தர் அதை மட்டும் சொல்லி நிறுத்தாமல் அவர் சொல்லுகிறார்,
ஒரு கோழியை கம்பாரிசனை வைத்து அவர் காண்பிக்கிறார். ஹி சேஸ், ஜஸ்ட் லைக் எ ஹென் கேதர்ஸ் ஹர் சிக்ஸ் அண்டர் அ விங்ஸ், உங்களை என் சேட்டை அண்டர் மை விங்ஸ், என்னுடைய சிறுக நிழலுக்குள்ளாய் நான் கூட்டி சேர்ப்பதற்கு நான் எத்தனையோ இடங்களில் நான் வாஞ்சித்தேன். ஆனால் கடைசியில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனது என்று. அந்த வார்த்தையை இனி ஒரு முறை உங்களுக்கு முன்பாய் நான் கொண்டு வந்து நிறுத்த நான் வாஞ்சிக்கிறேன். நம்மில் ஒருவேளை சிலர் சபையில் இருக்கிறார், எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று ஒரு முடிவு. என்ன யார் என்ன சொன்னாலும், எந்த தெய்வ மனிதன் பேசினாலும், எப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், இது எனக்கு விருப்பம் இல்லை என்று சிலர் தன் மனதையும் தன் இருதயத்தையும் மூடிவிடுகிறார்கள். அப்படி மூடப்பட்ட மனதும் அப்படி மூடப்பட்ட இருதயத்திற்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? சிலர் நம் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எப்படி நம் இருதயத்திற்குள் வந்தது என்று அறியாமல் நாம் அதை தீர்மானித்து அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாத வண்ணம் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து சென்று விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு கர்த்தர் பார்த்து நம்மிடத்தில் பேசுகிறார், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனதே என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். அநேக வாய்ப்புகளை நான் தந்தேன், உங்கள் வாழ்க்கையில் அநேக குரல்களை நான் வைத்தேன், அநேக தெய்வ மனிதர்களை உங்கள் வாழ்க்கையின் மத்தியில் நான் அனுப்பினேன். சிறு வயதில் இருந்தும் இந்நாள் வரை அநேக ஊழியக்காரர்களின் பேச்சை நீங்கள் கேட்டீர்கள், அநேக செய்திகளை உங்களை நான் கேட்கிற சூழ்நிலையை நான் வைத்தேன், ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனதே என்று நமக்கு நம்மில் சிலருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அனுப்பப்பட்டவர்களை ஏன் அனுப்புகிறார் என்று அதற்கும் இந்த வசனத்தில் விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்ப்பதை போல. அவர் சொல்லுகிறார், ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறுகன் அடியில் கூட்டி சேர்க்குமோ அதே போல உங்களை கூட்டி சேர்ப்பதற்காக தான் இப்படிப்பட்டவர்களை நான் அனுப்பினேன். ஆனால் அவர்களை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், கல்லெறித்து அடிந்து விட்டீர்கள், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனது என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சரி, இதற்கும் நான் படித்த சங்கீதத்திற்கும் சம்பந்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த வேத வசனத்தில் கர்த்தர் யாரிடத்தில் பேசுகிறார் என்றால், எருசலேம் 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 நகரத்தை குறித்து பேசுவதைப் போல ஒரு வசனமாய் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை முழுமையாக படிக்கும் பொழுது அதை ஒரு நபருக்கு பேசுவதைப் போல கர்த்தர் அந்த வசனத்தை முடிக்கிறார், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனது என்று. சங்கீதம் 48 எட்டாவது அதிகாரம் படித்தோம் என்றால், நாம் கேள்விப்பட்டதே நாம் தேவனாகிய நகரமாயில் சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்தில் கண்டோம், தேவன் அதை நிலைநிறுக்க ஸ்திரப்படுத்தி செய்தார் என்ற சொல்லுகிற ஒரு வேத வசனம். எப்படி நாம் கேட்டோமோ அதை ஒரு இடத்தில் கண்டோம் என்று சொன்ன இடம் எதுவோ, அவர்கள் கண்ட இடம் எருசலேம் நகரத்துக்குள்ளாய் இருக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. இதில் சங்கீதக்காரன் கேட்டதை கண்டோம் என்று சொல்லுவது எந்த இடத்தில் அவர் பார்த்தாராம்? எருசலேம் நகரத்துக்குள்ளாய் அதை பார்த்தாராம். அந்த எருசலேம் நகரம் யாருடைய நகரம் என்று கேட்டோம் என்றால், இதில் அதற்கும் விடை தருகிறார். என்ன சொல்கிறார்? தேவனுடைய நகரமாய் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய நகரமாய் இருக்கிறது என்று. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், இதில் இரண்டாவது உங்களிடத்தில் நான் லேண்ட் செய்ய வேண்டிய பாயிண்ட் என்னவென்றால், எருசலேம் என்று சொல்லுவது உங்களையும் என்னையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அந்த காலங்களில் எருசலேம் சியோன் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வ ஜனத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த இடத்திலும் எருசலேமே எருசலேமே நீ தள்ளிவிட்டாயே, நான் விருப்பப்பட்டது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனதே என்று பேசும் பொழுது கர்த்தர் தன் ஜனத்தை பார்த்து பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த இடத்திலும் இந்த வார்த்தைகள் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டிலும் நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை குறிக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி எருசலேம் என்று சொல்லுவது நம்மை குறித்த வார்த்தையாய் இருந்ததென்றால், சங்கீதம் 48:8 என்ன சொல்ல வருகிறது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறது. அந்த வசனத்தை நான் திரும்பவும் படிக்கிறேன். இப்பொழுது நான் படிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற அந்த நகரம் எந்த நகரம் என்று அறிந்து படிப்போம். இதில் சொல்கிறது ஆங்கிலத்தில், As we have heard, so we have seen, the Lord Almighty in the city of our God, God makes her secure என்று. அவர்கள் கண்ட சில காரியம் காரியங்கள் அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாய் அவர்கள் காண்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம் வாழ்க்கையின் நடைமுறையில், நாம் வாழ்ந்தவர்கள வாழ்க்கையில் சில காரியங்களும் விஷயங்கள் நடக்கிறது. அந்த காரியங்கள் நமக்கு அப்ளிகபிள் உள்ள காரியங்களாக இருக்கிறது. அதை நாம் காண வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இரண்டு வசனங்கள் தள்ளி நாம் படித்து பார்ப்போம். சங்கீதம் 48:12 நாம் படிப்போம். அதே சங்கீதத்தில் கர்த்தர் சொல்கிறார், வாக் அபவுட் சயோன், கோ ரவுண்ட் ஹர், கவுண்ட் ஹர் டவர்ஸ், நகரத்தை பார், சியோன் நகரத்தை சுற்றி நட, கோபுரங்களை நீ எண்ணி பார் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் இடத்துல சொல்கிறார்? இந்த சியோன் நகரம், இந்த எருசலேம் நகரத்தை குறித்து நான் பேசுகிறேன். நீ ஒரு காரியத்தை செய், அந்த நகரத்துக்குள்ளாய் நீ பிரவேசித்து போ, அந்த நகரத்துக்குள்ளாய் இருக்கிற அந்த கோபுரங்களை எல்லாம் நீ எண்ணி பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நகரத்தை நீ சுத்தி ஒரு வேளை நீ நடந்து வா, நீ நடந்து வரும் பொழுது அந்த நகரத்துக்குள்ளாய் இருக்கிற அந்த கோபுரத்தை எல்லாம் நீ எண்ணி பார் என்று வசனம் 12 சொல்கிறது. வசனம் 13 சொல்கிறது, கன்சிடர் வெல் ஹர் ராம்பார்ட்ஸ், வியூ ஹர் சிட்டாடல்ஸ், தட் யூ மே டெல் ஆஃப் தெம் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்கிறார். அதற்குள்ளாக இருக்கிற அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த பட்டணத்தின் அழகும், அந்த பட்டணம் எவ்வளவு சிறந்த பட்டணமாக இருந்திருக்கிறது என்று எந்த ஜனம் அந்த பட்டணத்திற்குள்ளாய் போய் பார்க்க வேண்டுமோ அந்த ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருகிறார். இந்த பட்டணம் என்னுடைய பட்டணமாக இருக்கிறது, இந்த பட்டணத்தை நிலைநிறுத்தி இந்த பட்டணத்திற்கு உள்ள பேரை, நான் அந்த பேரை சம்பாதித்து இந்த பட்டணத்திற்குள்ளாய் நான் கொடுத்தேன். அந்த பட்டணத்தை நீ சுற்றி வா, உன் கண்களை ஏறெடுத்து பார், அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற அந்த அரண்மனையின் அழகுகளை எல்லாம் நீ ஒரு விசை நீ கவனித்து பார், அந்த பட்டணத்திற்குள்ளாய் இருக்கிற அநேக கோபுரங்களில் இருக்கிற அழகுகளை நீ ஒரு விசை நீ யோசித்து பார் என்று கர்த்தர் இந்த சங்கீதத்தில் ஆலோசனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? நம் வாழ்க்கையை நாம் எருசலேமாய் இருந்தோம் என்றால், நாம் கேட்டதை நாம் கண்களால் கண்டோம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் அநேக முறை நாம் வளரும் பொழுது, நம் வாலிபர்களாய் இருக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில் அநேக தெய்வ மனிதர்கள் பேசினார்கள், கர்த்தரின் பாதையை நீ தேர்ந்தெடுத்தாய் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருக்குள்ளாய் நீ இழுக்கப்பட்டாய் என்றால் உன் வாழ்க்கை அமைதியும் சந்தோஷம் நிறைந்ததாய் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை மேல் நீ பிரியமுள்ளவனாய் நீ இருந்தாய் என்றால் உன் வாழ்க்கைக்கு உள்ள ஞானம் உனக்கு விளங்கும் என்று அநேக தெய்வ மனிதர்கள் நம் வாழ்க்கையில் பேசியிருக்கிறார்கள். ஜபத்தோட வல்லமையும், உபவாச ஜபத்தோட வல்லமையும், கர்த்தருக்குள்ளாய் நடக்க வேண்டியது எப்படிப்பட்ட ஒரு நடையா இருக்க வேண்டும் என்று அந்த ஆலோசனைகள் எல்லாம் நாம் அநேக முறை நாம் காதுகளால் கேட்டு நாம் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நெருங்கி வந்தோம் என்றால், கர்த்தருக்கு நாம் பிரையாரிட்டி கொடுத்தோம் என்றால், கர்த்தரை முன்பாய் வைத்தோம் என்றால் வாழ்க்கை ஆசீர்வாதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வாதிக்கப்படும், பிள்ளைகள் எல்லாம் ஒளிவனற்ற கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று பழைய காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. எந்த ஒரு சபைக்கு நாம் போனாலும், எந்த ஒரு செய்தியை கேட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையை தெய்வ மனிதன் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை அந்த தெய்வ மனிதர்கள் கர்த்தருடைய ஜனத்தாருக்கு தருகிறார். அதையெல்லாம் தெய்வ ஜனங்கள் கேட்கிறார்கள். சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் அதையெல்லாம் கேட்கிறார்கள். ஒரு தருணம் அவர்கள் வாழ்க்கையில் வருகிறது. அவர்கள் கேட்டதை அவர்கள் செயல்படுத்தும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அதை ஒரு தருணத்தில் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. நாம் கேள்விப்பட்டதையே நம் தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தருடைய நகரத்தில் கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். நாம் அந்த நகரமாக இருக்கும் பொழுது, நாம் கேள்விப்பட்ட நன்மைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடைபெறுவதை நாம் பார்க்கும் பொழுது, அதை ஒரு விசை நாம் ஆராய்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த இடத்தில் கர்த்தர் நம்ம என்ன பேசுகிறார் என்றால், கடந்த வாரமோ, கடந்த மாதமோ, கடந்த வருடத்திலேயோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது மட்டும் இல்லையாமல் கர்த்தருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில் சிலர் கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள், ஒருவேளை வேலைஸ்தனத்தில் குறைகளில் மத்தியில் கர்த்தரை நாம் ஜபித்த பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், ஒருவேளை உடல்நிலை சரியில்லாத பொழுது கர்த்தாவே நீர் சொன்னீரே, விசுவாசத்தில் ஜபித்தோம் என்றால் சுகத்தை தருவேன் என்று நீர் சொன்னீரே தகப்பனே, அந்த சுகத்தை ஒருவேளை சில சந்தித்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்ட சூழ்நிலையில் நீ சொன்னீரே தகப்பனே, என் பிள்ளைகளை உன் வழியில் நான் நடத்தினேன் என்றால் ஒளிவு மர கன்றுகளைப் போல் என் பிள்ளை இருப்பார் என்று நீ சொன்னீரே தகப்பனே, என் பிள்ளையை ஆசீர்வாதித்து என் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றித்தாங்க என்று ஒருவேளை தாயும் தகப்பனாரும் ஜபித்த ஜபத்தை இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டது அவர்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், அப்படிப்பட்ட அறிந்தவர்களிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார். இந்த இடத்தில் அவர் சொல்கிறார், அந்த பட்டணத்திற்குள்ளாக இருக்கிற கோபுரங்களிலும் அந்த பட்டணத்திற்குள்ளாக இருக்கிற அரண்மனையும் ஒரு விசை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நகரத்தை நீ சுத்தி வா, அந்த நகரத்தை நீ சுத்தி வரும் பொழுது அதில் இருக்கிற அருமையான கோபுரங்களும் அதில் இருக்கிற அழகான அரண்மனைகளும் ஒரு விசை நீ கவனித்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் எருசலேமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையை ஒரு விசை நாம் உட்கார்ந்து, அவர் இப்படிப்பட்ட நன்மையை என் வாழ்க்கையில் செய்தாரே, ஒன்றுமே இல்லாமல் நான் இருந்தேனே, எனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருந்ததே, தமிழில் நான் ஃபெயில் ஆனேனே, மேத்ஸில் நான் ஃபெயில் ஆனேனே, கிளாஸில் கடைசியில் இருந்து ரெண்டாவது நான் இருந்தேனே என்று இது யார் பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் நான் தான். இப்படிப்பட்டு இருந்தவரை கர்த்தாவே நீர் உயர்த்தினீரே. The point I'm making is, many of us, பலர் நாம் அறிவோம், நம் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகளும் ஆசீர்வாதங்களும் கோபுரங்களும் அரண்மனையும் அதையெல்லாம் நம் வாழ்க்கையில் சாதிக்க வைத்தவர் நம் கர்த்தராயிருக்கிறார். எருசலேம் பட்டணத்திற்கு எப்படி பாதுகாப்பை தந்து அந்த பட்டணத்திற்கு எதிராக பல சேனைகள் வந்த பொழுதும், பல சேனைகள் ஒன்றாய் கூடி அந்த பட்டணத்தை அழிக்க வந்த பொழுதும், கர்த்தரோட பாதுகாப்பு அந்த பட்டணத்தை சுற்றி இருந்தது நிமித்தம் அந்த பட்டணம் அழிந்து போகாத பட்டணமாக இருந்தது. அதை தான் இந்த சங்கீதத்தில் சங்கீதம் 48 கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பட்டணத்துக்குள்ளாய் நீ சுத்தி வா, அதில் இருக்கிற கோபுரத்தை பார், அதில் இருக்கிற அரண்மனைகளை பார், எவ்வளவு மகத்துவமானமைகளாய் இருக்கிறது என்று. நம் வாழ்க்கையிலும் நாம் ஒரு விசை, நாம் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நாம் அந்த இடத்தில் உட்கார்ந்து கடந்து போன நாட்களும் மாதங்களும் வருடங்களும் பார்த்தும் நம் இப்பொழுது இருக்கிற தருணத்தை நாம் பார்த்தும், தகப்பனே இந்த இடத்தில் நான் எப்படி வந்து நான் நிலை நின்றேன், கர்த்தாவே இப்படிப்பட்ட வேலை எனக்கு எப்படி கிடைத்தது, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைத்தது, இப்படிப்பட்ட நன்மையான குடும்பம் எனக்கு எப்படிப்பட்டது, தகப்பனே எனக்கு பிள்ளைகள் இல்லாமல் நான் தவித்த நாட்கள் உண்டு, எனக்கு பிள்ளையை நீ தந்திரையா, வேலை இல்லை என்று அவமானப்பட்டு நான் கடந்த நாட்கள் இருந்தது, எத்தனையோ அப்ளிகேஷன் ஆகி போட்டும் தள்ளப்பட்டு திடீரென்று எனக்கு வேலையை தந்திரே, வேலையை மட்டும் கொடுக்கவில்லையப்பா, சிறந்த வேலையும் நீர் எனக்கு தந்திரே சுவாமி, நான் பணமில்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்திருக்கிறதே, இப்பொழுது என் வீட்டில் நன்மைகளால் நிறைந்திருக்கிறதே கர்த்தாவே என்று இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் நம்மளோட இருதயத்திற்குள்ளாய் வரும். அந்த எண்ணம் வர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவர் எருசலேம் பட்டணத்தை சுத்தி வா என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற கோபுரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அரண்மனைகளும் நம் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. அந்த கோபுரங்களும் அந்த அரண்மனைகளும் நம் பலத்தால் கட்டவில்லை, நம் ஞானத்தால் கட்டவில்லை, கர்த்தரால் பிரியமுள்ள பட்டணமாய் எருசலேம் இருந்தது நிமித்தம் அந்த பட்டணத்தை சுத்தி கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. அந்த பட்டணம் அந்த காலங்களில் உலகத்திற்கு எல்லாம் சிறந்த பட்டணமாய் இருந்தது, ஒரு அழகான பட்டணமாய் இருந்தது, ஒரு பெயர் பெற்ற பட்டணமாய் இருந்தது. அதற்கு எல்லாம் ஒரு காரணம் இருந்தது, அந்த காரணம் கர்த்தர் ஒருவரேயாய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைகளும் நன்மைகளை கர்த்தர் தருகிறார். நான் சிலரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். நான் வளர்ந்து வரும் பொழுது ஒரு ஊழியக்காரன் மீட்டிங்களுக்கு நான் செல்வேன். மீட்டிங் முடியும், ஜபத்திற்காக எல்லாரும் வந்து முழங்கால் இடுவார்கள், ஒவ்வொரு பேராக அவர் ஜபித்து போய் கொண்டிருப்பார். நான் சில காரியங்களை பார்ப்பேன், ஜனங்கள் கர்த்தரை நாடி வருவார்கள். நான் ஒரு டீனேஜராக தான் இருந்தேன். அப்பொழுது நான் சில எக்ஸ்பீரியன்ஸுகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. சிலர் அவரிடத்தில் வருவார்கள், குடும்பமாய் வருவார்கள், அவர்கள் முகங்களை பார்க்கும் பொழுது சோகம். சிலர் வருவார்கள், அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது பயம், டெரர் ஃபில்டு ஆய் அந்த 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 முகங்கள் இருக்கும். நான் பல வண்ணமாய் குடும்பங்களை நான் நான் பார்த்திருக்கிறேன். சிலர் தெய்வம் குடும்பமாய் வருவார்கள், மிகவும் தம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வருவார்கள். இப்படி பல தரமான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பெற்று எந்த குடும்பம் பயத்தோடு வந்ததோ, எந்த குடும்பம் அடிபட்டு சோர்ந்து வந்ததோ, சில மாதங்களுக்கு பின்பாய் அதே குடும்பங்கள் திரும்பவும் வரும். அந்த குடும்பங்களில் ஒரு மாற்றம் இருக்கும். அதை ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது நான் பார்க்கும் போது நான் நினைப்பேன், தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தில் இவ்வளவு வல்லமை உண்டா? அடிபட்டு உடைந்து தள்ளப்பட்டு வந்த தெய்வ ஜனத்தரிடத்தில் நீர் பேசினீர் கர்த்தாவே. 3 மாதங்களுக்கு பின்பாய் அதே பேரை நான் பார்க்கிறேனே, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன் என்று என் இருதயத்திற்குள்ளாய் நான் அதை தீர்மானித்தேன். ஹல்லேலூயா. என் கண்களால் நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே இதுதான் உமது வல்லமையா என்று மிகவும் ஸ்லோலி ஸ்லோலி நான் இழுக்கப்பட்டேன். கர்த்தரிடத்தில் நான் இழுக்கப்பட்டு அவர் யார், அவர் வல்லமையை சந்திக்கும் பொழுது ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது, அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நான் அநேக முறை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்து நான் பார்த்தேன். என்னுடைய கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு ஃபவுண்டேஷன் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த வல்லமையை கண்களால் நான் பார்க்கும் பொழுது அது எனக்கு ஃபவுண்டேஷன் தந்தது. அது சொன்னது, இது இந்த பிரசங்கிக்கிற பிரசங்கமும் இந்த மனிதன் நின்று தெய்வன் பேரை சொல்லுகிறாரே, அது பொய் அல்ல, அது நிஜம் என்று என் கண்களால் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் செய்து நான் வரும் பொழுது இந்த ஜனத்தார் வந்து அவரிடத்தில் பேசுவார்கள். அவரிடத்தில் பேசும் பொழுது அந்த பேச்சுக்களும் என்னுடைய காதுகளில் எட்டும். அவர்கள் என்ன பேசுகிறார் என்று நான் கேட்பேன். சிலர் வந்து சொல்லுவார்கள், அவர் வாயிலிருந்த வார்த்தைகள் சொல்லும், நான் இதை செய்தேன், நான் அதை சம்பாதித்தேன், நான் இதை சாதித்தேன் என்று ஒரு லைனாக ஒரு பட்டியலை போட்டு சொல்லுவார்கள். அந்த சொன்ன பட்டியலில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்திலும் கர்த்தரோட பெயர் அதில் அடங்கி இருக்காது. தேர் வில் நாட் பி ஈவன் ஒன் sentence where they will acknowledge Jesus. Hallelujah. It will be all about them. Naan idai saadithen, idai sambaarithen, idai vaangunen, ipidi patta naan seidhen, en kudumbathai naan vali nadathen, naan idai seidhen, adhu seidhen endru oru pattile line ah solli varuvargal. Anal andil ondrilum kartharukku oru ganam illamil irukum. Hallelujah. Naan ini oru kudumbathai paarpen, avargal vandu solluvargal, ondrume illam naal endren, en karthar karam koduthu enai thookinar, en karthar en pillaikku velaiye thandar, en karthar en pillaikku uyir thappu veitha. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். இதையெல்லாம் உங்களிடத்தில் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் பொழுது, சிறந்ததை நமக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது, இந்த இடத்தில் அந்த பட்டணத்திற்குள்ளாய் நீ பிரவேசித்து போய் அது சுத்தி வா, அதில் இருக்கிற கோபுரங்களை நீ ஒரு விசை கவனித்து பார், அதில் இருக்கிற அரண்மனைகளை கவனித்து பார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நான் செய்த நன்மையை ஒரு விசை யோசித்து பார். ஒன்றுமே இல்லாமல் நீ கீழாய் இருந்த பொழுது உன்னை நான் தூக்கி ஆசீர்வாதித்தேனே, அதை நீ எண்ணி பார்த்தாயா என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் அநேக முறை நாம் நினைத்து கொள்கிறோம், நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஜபிப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வாதிப்பார், ஆனால் என் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறது, அதில் என்னுடைய முயற்சியும் என்னுடைய வல்லமையும் என்னுடைய ஞானமும் இருக்கிறது என்று நாம் சில நேரங்கள் நாம் எண்ணிவிடுகிறோம். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறைஸ்ட், வாழ்க்கையை இரு There is two ways you can live a life. இரு வகையாய் வாழ்க்கையை வாழ முடியும். ஒன்று, என் பலத்தால் நான் சம்பாதித்தேன், என் பலத்தால் நான் அச்சீவ் செய்தேன், என் பலத்தால் நான் எல்லாம் செய்தேன் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர் அநேகர் இருப்பார்கள். இன்னொரு வகை, தகப்பனால் நான் பலப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வழியை காண்பித்தார், இது கர்த்தரால் ஆசீர்வாதிக்கப்பட்டு தந்த எனக்கு ஒரு பொருள், என் மனைவியை எனக்கு கர்த்தர் தந்தார், என்னுடைய கணவரை என் கர்த்தர் எனக்கு தந்தார், என் பிள்ளை எனக்கு கர்த்தர் தந்தார் என்று அவர்கள் பெற்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தருக்கு அட்ரிபியூட் செய்வது. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அந்த இரண்டாவது பிரிவை குறித்து கர்த்தர் பேசுகிறார், என் மகனே என் மகளே, எனக்கு எருசலேமை போல நீ இருந்திருக்கிறாய், உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதிக்கிறேன், அதை ஒரு விசை எண்ணிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்பிப்போமா? அந்த வசனத்தை நான் திரும்பி படிக்கிறேன், இன்னொரு தெளிவை உங்களுக்கு கிடைக்கும். இதில் சொல்லியிருக்கிறார், கேள்வி பட்டதை போலே நகரத்தில் கண்டோம் என்று சொல்கிற வசனம் என்ன சொல்கிறது? நான் கேள்விப்பட்டதை போல இந்த நகரத்தில் நான் பார்த்தேன் என்று. நம் வாழ்க்கையில் நான் செய்திகளில் நான் கேள்விப்பட்டதை போல, தகப்பனே என் கண்களால் நான் பார்க்கிறேன் ஐயா, என் வாழ்க்கையில் நீ செய்கிற நலனை என்று நன்மைகளை நான் பார்க்கிறேன் ஐயா என்று சொல்வதற்கு அந்த வசனம் அர்த்தமாய் இருக்கிறது. எப்படி நான் அந்த ஃபேனை பிடித்திருக்கும் பொழுது தெய்வ மனிதன் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்ன ஆலோசனைகளை அந்த ஜனம் பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையை காரியம் மாறினதை என் காதால் முதலில் நான் கேட்டேன், பின்பாக என் கண்ணால் அந்த வாழ்க்கையின் மாற்றங்களையும் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நான் இனியொரு வாழ்க்கையில் பார்த்தது, ஒரு தருணம் வந்தது என் சொந்த வாழ்க்கையில், அதை நான் பார்த்தேன். தகப்பனே, இதை நான் எப்படி அச்சீவ் செய்தேன் ஐயா? உம்மால் இல்லாமல் இதை என்னால் சாதிக்கவே முடியாது. இந்த இடத்தில் நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன் தகப்பனே? உம் வல்லமை இல்லாமல் இந்த இடத்தில் நிற்க முடியாது தகப்பனே. என் பிள்ளையை ஏன் ஐயா இவ்வளவு ஆசீர்வாதத்தால் நீ ஆசீர்வாதித்தீர்? உமது கரம் இல்லை என்றால் இது எனக்கு சாத்தியமே இல்லையே கர்த்தாவே என்று பல ஜனங்கள் கர்த்தருக்கு நன்மைகளை, அவருக்கு நன்றியை செலுத்தி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்றியை உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோமா? பின்பாய் அதோடைய மட்டும் சொல்லி விட்டுவிடாமல் சங்கீதம் 48:13 வசனம் சொல்கிறது பாருங்க, தட் யூ மே டெல் தம் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஏன் எண்ணி பார்க்க சொல்றார்? உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டதை போல கண்களில் நீங்கள் காண்கிறீர்களே, அதை எண்ணி பாருங்கள் என்று மட்டும் சொல்லிவிடாமல் கர்த்தர் சொல்கிறார், அதை எண்ணி பார்த்து இதற்கு பின்பாய் வருகிற தலைமுறைக்கு நீ சொல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். அதை ஏன் சொல்லு என்று சொல்கிறார் என்றால், நான் கர்த்தரை அறிந்தேன், நான் கர்த்தருடைய நன்மையை நான் பெற்றேன், அது மட்டும் முடிவல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அந்த நன்மையை நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நான் சொன்ன, இன்றைக்கு நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போய் அந்த சங்கீதத்தை 48 முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்களிடத்தில் ரெசனேட் ஆகும். கர்த்தர் எருசலேமை பார்த்து மிகவும் வேதனையோடு சொன்னார், எருசலேமே எருசலேமே, நான் உனக்கு உன்னிடத்தில் பேசுவதற்கு அநேகரை நான் அனுப்பினேனே, ஆனால் நீ என்னவோ உங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் போனது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மில் சிலர் அப்படிப்பட்டவர்களாய் ஒருவேளை இருந்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், காதுகளால் மட்டும் கேட்டிருக்கிறீர்கள். அதை கேட்டு உங்கள் உள்ளத்தில் அதை அமர வைக்காத நிமித்தம் உங்கள் கண்களால் அதை இன்னும் நீங்கள் பார்க்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஜனத்தாரை கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனது என்று. ஒருவேளை இன்றைக்கு சபையில் கேட்டு கேட்டு நான் இதை எத்தனை வாட்டி நான் கேட்பேன், அந்த சபையில் இதை தான் சொல்லுகிறார்கள், இந்த மாஸ்டர் இதை தான் சொல்லுகிறார் என்று கேட்டு கேட்டு விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு போனதென்றால், கர்த்தர் மத்தேயு புத்தகம் 23:37 வசனத்தில் அவர் சொன்னதை போல, ஓ எருசலேமே எருசலேமே, உன் வாழ்க்கையில் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டிருக்கிறேனே, ஆனால் உனக்கு விருப்பம் இல்லாமல் போனதே என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் காண்பிப்போமா? அவர் வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளோம் என்றால். இதில் கடைசியில் அவர் சொல்லுகிறார், தட் யூ மே டெல் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று. அடுத்த தலைமுறைக்கு கர்த்தர் யார் என்று சொல்லி தர வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் இருக்கிறத நீ எண்ணிப்பார். அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? நம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறான். த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப்ஸ் அண்ட் ஹோம், தந்தையும் தாயாருக்கும் தன் பிள்ளையை குறித்து எல்லா காரியங்களுக்கும் மேலான ஒரு காரியம் உண்டு. ஐ வில் புட் திஸ் அஸ் த டாப் ஆஃப் தி லிஸ்ட், அண்ட் தட் இஸ் டு டிக்ளேர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹூ யுவர் காட் இஸ். ஹல்லேலூயா. குடும்பங்களில் நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்து உங்கள் கண் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் படிக்காவிட்டால், அவர்களை மட்டும் படி படி என்று சொன்னால் அவர்கள் எப்படி படிப்பார்கள்? அவர்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள், நீயே படிக்கல, என்ன போட்டு நீ ஏன் படிக்க சொல்கிற என்று. சில்ட்ரன் வில் கிறிஸ்டலைஸ் தீஸ் திங்ஸ் இன் தேர் ஹார்ட். Here the Lord says, consider what has happened in your life. Un vaalkaiyil nadandhadai paar, un vaalkaiyin goburangalaiyum un vaalkaiyin aranmalaigalaiyum paar, adarkellam kaaranar naana irundhen. Nee oru naal kelvi pattadai un kangalal un vaalkaiyil nadaperuvadai nee paarthukondirukkirai. Adarku pinbai unnadathil oru kurippu undu, adu enna vendral adutha thalaimuraikku adai kurithu nee solla vendum. Hallelujah. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர்களுக்கு காண்பிப்பது உங்களுடைய பிரதானமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. இந்த சண்டே ஸ்கூல் இஸ் நாட் அ ஜோக். வாட் டேக்ஸ் பிளேஸ் இந்த சண்டே ஸ்கூல் இஸ் அ மினிஸ்ட்ரி. த சில்ட்ரன் ஹவ் பீன் தாட் அபவுட் த மைட்டி பவர் ஆஃப் காட். கர்த்தருடைய வல்லமையும் அவர் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவர் யார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற இடம். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் வாட் ஹீ சேஸ். அவர் சொல்லுகிற வசனம் ஐயா, அவர் சொல்லுகிறார், அடுத்த தலைமுறைக்கு நீ சொல்லையா, என்னை குறித்து அடுத்த தலைமுறைக்கு நீ சொல்லு. அது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. அதை நாம் எல்லாம் லைட்டாக எடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் வி ஆர் செல்ஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. How will we take it seriously for our children? Shall we put our hands up if this is resonating to you? இன்றைக்கு நீங்கள் எதை எடுத்தீர்களோ எதை விட்டீர்களோ என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு சபையை அந்த கதவுகளை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது இந்த ஒரு விஷயத்தை உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுவது உங்களுடைய கடமை. இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டீச் யுவர் சில்ட்ரன் அபவுட் காட் ஆல் மைட்டி. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், த்ரீ திங்ஸ் ஆஸ் ஐ சம்மரைஸ் வித் யூ டுடே. Psalms 48:8, சங்கீதம் 48:8, இதில் சொல்லுகிறது, நாம் கேள்விப்பட்டதே நம் தேவனாகிய நகரத்திலும் சேனைகளின் கர்த்தராகிய நகரத்திலும் கண்டோம். கேள்விப்பட்டதே நாம் கண்டோம். பின்பாக சொல்லுகிறது, கோபுரங்களையும் அரண்மனைகளையும் நீ ஒரு விசை கவனித்து பார். கவனித்து பார்த்ததன் பின்பாக பின்வரும் சந்ததிக்கு அதை குறித்து சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கேட்டது நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது, அதை நாம் உணர்ந்து கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம், தகப்பனே இது நீங்க என் எருசலேம் என்று என் பட்டணத்தில் நீ தந்த நன்மையா, அதையெல்லாம் நான் உணர்ந்து என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டும் என்று. இந்த மூன்று காரியங்களை இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் எடுத்து நாம் வீடு திரும்ப வேண்டும். இதை முடிப்பதற்கு முன்பாய் உங்களிடத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு, ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ of one thing. My brothers and sisters in Christ, இன்றைக்கு செய்தியை ஒருவேளை நீங்கள் வெனஸ்டே வருவதற்கு முன்பாய் நீங்கள் மறந்து போகலாம். You may forget what you heard today, but I want to draw your attention to the book of Matthew 23:37, where Jesus spoke, இது கர்த்தரே தன் பிரியமுள்ள நகரத்தை பார்த்து அவர் சொன்னால், எருசலேமே எருசலேமே, யூ ஹூ கில் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்டோன் தோஸ் ஹவ் சென்ட் யூ, ஹவ் ஆஃபன் ஹவ் ஐ லாங் டு கேதர் யோர் சில்ட்ரன் டுகெதர். இந்த வசனத்தில் ஒரு சத்தியம் இருக்கிறது. ஐ டோன்ட் நாட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ பிக்ட் அப். ஹீ சேஸ், ஹவ் ஆஃபன் ஹவ் ஐ லாங் டு கேதர் யோர் சில்ட்ரன். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், தட் வெர்ஸ் talks about Jerusalem and Jerusalem's children were those who lived within Jerusalem. But today, these words resonate differently to us. God is saying, how I long to gather your children as a hen gathers the chicks under her wings. But he says, you were not willing. Hallelujah. Moms and dads in church, do not be that person who is not willing to let your children be gathered under the wings of the eternal God. Make sure your children know who it is you serve. They are not going to hear this in the school. பள்ளிக்கூடத்தில் அவர்கள் கேள்விப்பட மாட்டாருங்க. They are not going to hear it in the society. We had the opportunity. நம்மளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. தெய்வ மனிதர்கள் அநேக இடத்தில் சந்திப்போம். பகுதி வீட்டு பாட்டி கூட நம்மளை திட்டோம், எப்படி நீ செய்ய வேண்டிய, இந்த ஊரில் பகுதிட்டு பாட்டி திட்டுச்சுன்னா பகுதிட்டு பாட்டியை உள்ளே வச்சு 6 மாதம் பூட்டிடுவாங்க. அதனால் பகுதிட்டு பாட்டி பேசாது. தேர் இஸ் நோ அதர் வே யோர் சில்ட்ரன் வில் கெட் டு நோ திஸ் இன் திஸ் கண்ட்ரி. தேர் இஸ் ஒன்லி ஒன் வே யோர் சில்ட்ரன் வில் கெட் டு நோ இட், அண்ட் தட் இஸ் through you. You must declare to your children. Hallelujah. Shall we all stand up and go into communion? Thank you, Lord.